வணக்கம் நேயர்களே. தமிழக வரலாற்றில் 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகள் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். மறைப்பணியாளர்கள் பலர் இந்த நூற்றாண்டுகளில் சிறந்த மறைத்தொண்டு ஆற்றியதோடு பல்வேறு சமூக தொண்டுகளையும் மொழி தொண்டுகளையும் ஆற்றியுள்ளார்கள். இவர்களின் வாழ்க்கை முறைகள், அக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த முறை ஆகியவை இன்றைய தமிழக திருச்சபைக்கு ஒரு சிறந்த முன் உதாரணம், முன் மாதிரி என்று சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு அகில உலக குருக்கள் ஆண்டு என்று திருத்தந்தை அறிவித்திருப்பதால் இந்த மறைப்பணியாளர்கள் தமிழக குருக்களுக்கு தருகின்ற முன் உதாரணம் என்ன என்பதை பற்றி ஒரு சில சிந்தனைகள். அதில் குறிப்பாக வீரமாமுனிவர் ஆற்றிய அந்த மறைப்பணியை பற்றி ஒரு சில குறிப்புகளை நான் தர விரும்புகின்றேன். வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டில் வெனிஸ் மாநிலத்தில் மாந்துவா என்ற இடத்திலே அருகே அமைந்துள்ள ஒரு குன்றின் மேல் உள்ள ஒரு சிறிய ஊர் காஸ்திலியானோ தெல்ல ஸ்திவியரே என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் 1680ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பிறந்தார். ஜிசுப்பே பெஸ்கி இதுதான் அவருடைய இயற்பெயர், அதாவது ஜோசப் பெஸ்கி. இவர் இயேசு சபை குருமடத்தில் சேர்ந்து குருவாக 1709ஆம் ஆண்டு திருநிலைப்படுத்தப்பட்டார். இவர் ஒரு இளம் குருவாக தமிழகத்திற்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு பேராவல் இருந்ததாக இவர் தனது வாழ்க்கை குறிப்பில் எழுதுகின்றார். இவர் ஒரு இயேசு சபை மறைப்பணியாளராக 1710ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு வந்து சேர்ந்தார். தமிழகத்திற்கு வந்து சேர்ந்தவுடன் முதல் முதலாக இவர் 1711ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் நாள் ஆவூர் என்கின்ற அந்த இடத்திலிருந்து ரோமையிலுள்ள தமது சபை தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். இந்த கடிதமானது இயேசு சபை ஆவண காப்பகத்திலே இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்த முதல் கடிதத்திலே இவர் தமிழகத்தை பற்றி ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். தமிழகத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை முறை, கிறிஸ்தவர்களின் விசுவாசம், அங்கு இருக்கின்ற சவால்கள், மறைத்தொண்டு ஆகியவற்றை பற்றி மிகவும் அழகாக எழுதுகின்றார். இந்த தமிழகத்திற்கு வந்து மறைத்தொண்டு ஆட்ட வேண்டும் என்கின்ற அந்த ஆசை நிறைவேறிய மகிழ்ச்சி ஒரு சிறப்பான அனுபவமாக எழுதுகின்றார். இது கடவுள் ஒருவரே அறிவார் என்ற மகிழ்ச்சி என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடுகின்றார். இந்த வீரமாமுனிவர் தமது வாழ்க்கை முறையை தமிழக மக்களின் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப, கலாச்சாரத்திற்கேற்ப தன்னையே மாற்றிக்கொண்டு முழுமையாக ஒரு இந்திய துறவியாக வாழ்ந்தார். ஏனென்றால் அந்த காலத்திலே குறிப்பாக மதுரை மறைப்பணிக்களம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடங்களிலே தஞ்சாவூர், திருச்சி போன்ற இடங்களையும் அது உள்ளடக்கும். இந்த இடங்களிலே மறைப்பணி ஆற்றுவது என்பது ஒரு சிறந்த சவாலாக இருந்தது. ஐரோப்பிய முறைப்படி வாழ்ந்த குருக்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் எழுந்ததால் தமிழக முறைப்படி வாழ்ந்து அந்த மக்களுக்கு எளிய முறையில் பல்வேறு உரைநடைகள், கதைகள் வழியாகவும், செய்யுள் இலக்கியங்கள் வழியாகவும் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலானது ராபர்ட் டி நொபிலி இவருடைய ஒரு முயற்சியால் எழுந்தது இந்த மதுரை மறைப்பணிக்களத்திலே. இதைத் தொடர்ந்து புனித அருளானந்தர், வீரமாமுனிவரும் இதே வாழ்க்கை நெறியை அவர்கள் பின்பற்றினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வீரமாமுனிவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது மிகவும் சவால்களும் சங்கடங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே நாம் பார்க்கின்றோம். இவர் இந்தியாவிற்கு வந்தவுடன் அந்த வெயிலின் கொடுமை, வாழ்க்கை முறை இவருடைய உடலிலே பலவித மாற்றங்களை ஏற்படுத்தியது. 1718ஆம் ஆண்டு எழுதிய அந்த ஆண்டு கடிதத்திலே இவ்வாறு குறிப்பிடுகின்றார். வெயிலின் கொடுமையால் தோல் உரிய ஆரம்பிக்கின்றது. இவருடைய இந்திய வாழ்க்கை முறையால் இறைச்சி அதாவது புலால் உணவை தவிர்த்து வெறும் மரக்கறி உணவை மட்டும் உண்டு வந்ததால் உடல் பலவீனமடைந்தது என்றும், காலிலே மரத்தாலான பாதக்குருடு அணிந்து வந்ததால் கால்நடையாகவே பல இடங்களுக்கு நடந்து சென்றதாலும் கால் வீங்கி போனது என்றும் குறிப்புகளை எழுதுகின்றார். ஆனால் இவ்வாறு பல்வேறு உடல் வேதனைகளுக்கு அவர் உள்ளானாலும் அவருடைய ஆர்வத்தில் குறைவே ஏற்படவில்லை. தூய பவுலடியாரைப் போல அந்த மறைபணி ஆற்றுகின்ற அந்த ஆர்வம், கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே அவர் இத்தனை உடல் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு மறைபணி ஆற்றினார். இந்த மறைபணியோடு வீரமாமுனிவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஆற்றிய அந்த மொழி தொண்டை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இவர் இத்தாலி நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து தமிழகத்தில் வந்து தமிழ் பயின்று தமிழிலே பல நூல்களை இயற்றியுள்ளார் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். எனவே இவரை இத்தாலி நாட்டு வித்தக தமிழர் என்று அழைத்தால் அது மிகையாகாது. உரைநடை நூல்கள் 9, கடித இலக்கியங்கள் 2, சிற்றிலக்கியங்கள் 7, காப்பியம் 1, இலக்கண நூல்கள் 4, அகராதி நூல்கள் 5, சிறுகதை 1, மருத்துவ நூல்கள் 3, மொழிபெயர்ப்பு 3, தொகை நூல்கள் 2, வடமொழி நூல் 1, ஆக மொத்தம் 38 நூல்களை இயற்றியதாக இவரை பற்றி ஆய்வு செய்த பல அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இவருடைய தமிழ் பிரெஞ்சு நூல்கள் இன்றும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகரத்தில் உள்ள தேசிய ஆவண காப்பகத்திலும் தேசிய நூலகத்திலும் இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இவர் மறைபணியாற்றிய அந்த காலகட்டத்திலே தமிழக வரலாறு மிகவும் சவால் நிறைந்த ஒரு வரலாறு. பல்வேறு மன்னர்களின் படையெடுப்பாலும் மக்களுடைய வாழ்க்கை முறையாலும் பஞ்சம் மற்றும் பல்வேறு துன்பங்களால் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். குறிப்பாக தஞ்சை வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னன் ஏகோஜி என்ற அரசன் கிறிஸ்தவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான் என்று ஏசவை ஆண்டு கடிதங்கள் நமக்கு கூறுகின்றது. இந்த தஞ்சையை ஆண்ட ஏகோஜி என்ற அரசனை தஞ்சையின் நீரோ ஆஃப் டான்ஜூர் என்று இவருடைய ஆண்டு கடிதத்திலே குறிப்பிடுகிறார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் மிகவும் அமைதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை தஞ்சையில் ஏற்பட்டது. இந்த தஞ்சையை ஏகோஜி அரசன் ஆண்டபொழுது 2 குருக்களை வல்லத்தில் உள்ள தனது சிறைச்சாலையிலே அடைத்து வைத்ததாக ஒரு ஆண்டு கடிதம் நமக்கு குறிப்பிடுகின்றது. அந்த 2 குருக்களிலே ஒருவருடைய பெயர் மட்டும் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்படுகின்றது, ஃபாதர் டயாஸ் என்பவர். பல ஆண்டுகள் கிறிஸ்தவ மறைபணி ஆற்றியதற்காக அந்த ஒரே குற்றத்திற்காக அரசன் ஏகோஜி இந்த 2 குருக்களையும் வல்லத்தில் உள்ள சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருந்தான். இந்த குருக்கள் பல ஆண்டுகள் உணவின்றி, குடிக்க நீரின்றி, போதுமான சுகாதார வசதியின்றி அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்ததால் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தார்கள். அந்த இறக்கும் தருவாயிலே அரசன் பயந்து ஒருவேளை இவர்கள் சிறைச்சாலையிலே இறந்துவிட்டால் அது ஒரு பெரிய கலகத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்திற்காக இறக்கும் தருவாயிலே விடுதலை செய்து விடுகின்றான். எனவே அந்த 2 குருக்களும் சிறைச்சாலையிலே சாகவில்லை. ஆனால் சிறைச்சாலையில் அனுபவித்த துன்பத்தின் காரணமாக சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்ததும் இறக்கிறார்கள். இவர்களை ஒரு வேதசாட்சி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். திருச்சபை வேதசாட்சியாக அறிவிக்காவிட்டாலும் இவர்கள் கிறிஸ்துவின் விசுவாசத்திற்கு ஒரு சிறந்த சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். இவர்களைப் போலவே 100 கிறிஸ்தவர்கள் தஞ்சையிலும் குடந்தை பகுதியிலும் வாழ்ந்து வந்த கிறிஸ்தவர்கள் பல்வேறு வேதனைகளுக்கு உட்பட்டார்கள்.